வெல்கம் டு உமாவுடன் கதை நேரம். இது பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகள். கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம், நான் உமா பேசுகிறேன். கனகர் ரஞ்சித வல்லி பதுமை சொல்லிய இந்திரஜாலம் கற்ற சூரன் கதை தான் இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சமயத்தில் விக்ரமாதித்ய ராஜா மந்திரி பிரதானிகளோட சபையில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்திரஜாலம்லாம் கற்றுக்கிட்ட ஒரு சூரன், அதாவது வித்தக்காரன், அங்கே வர்றான். சிரஞ்சீவியாக வாழணும் அப்படின்னு அரசனை வாழ்த்திட்டு, அரசே, தாங்கள் சகல கலைகளிலும் தேர்ச்சியுள்ளவர், உங்களுக்கு அநேக மந்திரவாதிகள் வந்திருந்து தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க, இன்னைக்கு என்னோட சாமர்த்தியத்தை கண்டு கலியுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். அதுக்கு விக்ரமாதித்ய ராஜா, இப்போ எனக்கு நேரம் இல்லை, நீராடி சாப்பிட போகிறதுக்கு நேரம் ஆகிட்டது, நாளைக்கு உன் திறமையை கண்டு கலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எழுந்திருக்கிறாரு. தங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி போயிடுறான். மறுநாள் அரச சபையில் அமர்ந்திருக்கையில் கையில் கத்தியோட ரொம்ப உயர்ந்து பருத்த உருவத்தோட நன்கு வளர்ந்த தாடியோட வீரம் ததும்பும் முக லட்சணத்தோட வீரன் ஒருத்தன் கம்பீரமாக வர்றான். அவன் கூட அழகிய பெண் ஒருத்தியும் வர்றான். வீரன் அரசனை நெருங்கி வணங்குறான். சபையில் உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் அவனோட கம்பீரத்தையும் அஞ்சா நெஞ்சத்தையும் பார்த்து வியந்து போகிறாங்க. வீரனே, நீ யார், எங்கிருந்து வர்ற அப்படின்னு அவங்க அவனை நோக்கி கேட்குறாங்க. ஐயா, நான் இந்திர லோகத்து தேவேந்திரனோட அடிமை. ஒரு சமயம் தேவேந்திரனால் சபிக்கப்பட்டு இந்த மானிட உருவத்தை அடைஞ்சேன். இப்போ நான் பூமியில தான் வசித்து வர்றேன். இவ என் மனைவி. இன்னைக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே மாபெரும் யுத்தம் தொடங்குது. ஆகவே நான் தேவலோகத்துக்கு புறப்பட்டு போறேன். உங்க அரசர் விக்ரமாதித்ய ராஜா பிற பெண்களை தன் சகோதரிகளா கருதி நடத்துவதா கேள்விப்பட்டேன். அதனால யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி என் மனைவியை இவரோட பாதுகாப்பில் விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். என் எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு வணக்கத்தோட சபையோரை நோக்கி கேட்குறான் அந்த வீரன். வீரனோட வார்த்தைகளால் விக்ரமாதித்தனும் மற்றவங்களும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. வீரனே, கவலைப்படாத, நீ புறப்பட்டு செல்லும் காரியத்தில் வெற்றியோட திரும்பு. நீ திரும்பி வர்ற வரைக்கும் உன் மனைவியை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு விக்ரமாதித்ய ராஜா பதில் சொல்கிறாரு. வீரனும் மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னோட மனைவியை விக்ரமாதித்ய ராஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு உருவிய கத்தியோட அவர்கள் கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு வான் நோக்கி எழும்பி மறைகிறான். அப்போ வானத்துல இடி இடிப்பது போன்ற பெரும் முழக்கம் கேட்குது. கத்தி கேடயங்கள்லாம் ஒன்னோட ஒன்று மோதும் சத்தமும், ரதங்களெல்லாம் கடகடன்னு ஓடும் சத்தமும் கேட்குது. யானைகள்லாம் பிளிறுது, குதிரைகள் கணக்கிது. அவைகளை தொடர்ந்து கொள்ளு கொள்ளு வெட்டுன்னு வீரர்கள் ஒருத்தர் கோஷமிட்டபடி மோதிக்கிற சத்தமும் கேட்குது. அரச சபையிலிருந்து ஆச்சரியத்தோட எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒருவராவது இருக்கிற இடத்த விட்டு நகரவே இல்லை. தேவலோகத்தில் நடக்கிற பயங்கர யுத்தத்தினோட எதிரொலி அவங்கள பிரமிக்க வைக்குது. எல்லாரோட நினைப்பும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடக்கிற யுத்தத்தை பற்றியே இருக்கு. அந்த சமயத்தில் உருவிய கத்தியோட கூடிய கை ஒன்று அரச சபை நடுவில் வந்து விழுகுது. அதை பார்த்த சபையோர்கள் எல்லாம் திகச்சு போயிடுறாங்க. ஆ, இது அந்த இளம் வீரனோட கை மாதிரி இருக்கே, யுத்தத்துல எதிரிகளால கொல்லப்பட்டு விட்டானோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த வீரனோட தலையும் உடலும் தனித்தனியே வந்து விழுகுது. வீரனோட மரணத்தை பார்த்த எல்லாரும் கவலைப்படுறாங்க. அரசனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த வீரனோட மனைவி ஓடோடி வந்து தரையில் கிடந்த தன் கணவனோட உடல் மீது விழுந்து கதறி அழுகிறான். ஐயா, இந்த கோர காட்சியை நான் காணணுங்கிறதுக்காக தான் என்னை விட்டுட்டு யுத்தத்துக்கு போனீங்களா அப்படின்னு அழுகிறான். வீரனோட வீர மரணத்திற்காக ஒரு புறம் சந்தோஷம் அடைஞ்சாலும் அவனோட இளம் மனைவியை குறித்து வருத்தப்பட்டவரா விக்ரமாதித்ய ராஜா எழுந்திருச்சு வந்து அவள் அருகே வர்றாரு. அவளை தூக்கி கண்களிலிருந்து பெருகும் நீரை தொடச்சவாறு, குழந்தாய், நீ இப்படி துக்கப்படுறதுனால பயன் என்ன? உன் கணவன் இந்திரனுக்காக அசுரர்களுடன் போரிட்டு வீர ஸ்வர்க்கம் அடைஞ்சிட்டான். அவனோட புகழ் மூ உலகெங்கிலும் பிரகாசிக்கும். தன்னை மனிதனா போகுமாறு சபித்த இந்திரனோட கஷ்ட காலத்துல தனக்கு அவன் இழைத்த கொடுமையை சிறிதும் சிந்திக்காம அவனுக்காக போரிட்டு வீர ஸ்வர்க்கம் எய்திய உன் கணவன் தான் உண்மையான ஊழியன். வருந்தியது போதும் அம்மா, எழுந்திரி அப்படின்னு தேர்தல் வார்த்தை சொல்றாரு விக்ரமாதித்ய ராஜா. அரசே, என் கணவன் யுத்தத்துல எதிரிகளால கொல்லப்பட்டு வீர ஸ்வர்க்கம் அடைஞ்சிட்டாரு. அக்னிய மூட்டை உத்தரவிடுங்க, நெருப்புல என் உடலை அர்ப்பணிச்சு நானும் அவரோட ஸ்வர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு கண்ணீர் வழிய வேண்டிக்கிறா. அவளோட வார்த்தையினால விக்ரமாதித்ய ராஜா உள்ளம் மேலும் வருத்தப்படுது. குழந்தா, நீ ஏன் அக்னி பிரவேசம் செஞ்சு உயிரை மாய்த்து கொல்லணும்? என் பெண் போல உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு விக்ரமாதித்ய ராஜா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த பெண் கேட்கல. எல்லார்கிட்டையும் முகம் மலர்ச்சியோட விடை பெற்றுக்கிட்டு அவ தன் கணவனோட உடலோட சந்தோஷமா அக்னி பிரவேசம் பண்றான். மறுநாள் காலையில அரசன் தன்னோட பூஜைகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சபைக்கு வர்றாரு. அப்போ அங்க கூடியிருந்தவர்கள் எல்லாம் அனைவரும் திகச்சு போகக்கூடிய சம்பவம் ஒண்ணு நடக்குது. முதல் நாள் அரசன் கிட்டிருந்து விடை பெற்று தன் மனைவிய அவரோட பாதுகாப்புல விட்டு தேவலோகம் சென்ற வீரன் கையில உருவிய கத்தியோட முன்ன விட பிரகாசம் பொருந்திய முகத்தோட வர்றான். அரசன் அருகில நெருங்கி வந்து வணங்குறான். சபையில இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியல. தாங்க காண்பது கனவா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. முதல் நாள் தலை வேறு உடல் வேறா வெட்டுண்டு வீழ்ந்து தீயில எரிஞ்சு சாம்பலான அவன் எப்படி பிழைச்சு வந்தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. தேவலோகத்து கற்பக விருட்ச மலர்களால தொடுக்கப்பட்ட மாலையை கையில கொண்டு வந்திருந்தான் அவன். மாலைய அரசனோட கழுத்துல அணிவிச்சு அரசனை கௌரவிக்கிறான். மாலையில தொடுக்கப்பட்ட புஷ்பங்கள்ல இருந்து எழுந்த நறுமணம் சபை முழுவதும் கம கமனு வாசம் வீசுது. அரசே, நீங்க நீடுழி வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்தி விட்டு இந்திரனோட பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறான். விக்ரமாதித்தனும் ஒன்னும் பேசல. அவரோட முகத்துல ஈ ஆடல. அவரோட நினைப்பெல்லாம் தான் பாதுகாப்புல விட்டு சென்ற பெண்ணை கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்ற யோசனையிலேயே இருந்தது. அரசனும் மற்ற சபையோரும் மௌனமா இருக்கிறத பார்த்த வீரன், அரசே, உங்ககிட்ட இருந்து விடை பெற்று சென்ற நாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் ரணகலத்திற்கு சென்றேன். கோரமா போரிடும் படைகளோட புகுந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் அசுரர்களை கொன்றேன். யுத்தம் இந்திரனுக்கு வெற்றியை கொடுத்தது. அநேக அசுரர்கள் உயிர் இழந்தனர். யுத்தம் முடிஞ்சதும் இந்திரன் என்கிட்ட வந்து, வீரனே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டது, இத்தனை காலம் எங்கே இருந்த அப்படின்னு கேட்டாரு. வீரனும், பிரபு, தங்களோட சாபத்தினால பல வருஷங்களா நான் பூமியில வசித்து வந்தேன். இன்னைக்கு தங்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்க போகும் யுத்தத்தை பற்றிய செய்தி கிடைச்சது. என்னால முடிஞ்ச சிறு உதவிய செய்ய புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு பதில் சொல்றான். அதற்கு இந்திரன் உள்ளம் மகிழ்ந்து, வீரனே, இன்று முதல் நீ பூ உலகத்திற்கு போக வேண்டியதில்ல. என்னோட சாபம் நீங்கிட்டது. உன் செய்கியால நான் மிகவும் ஆனந்தம் அடைஞ்சேன். நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன் கங்கணத்தை பெற்றுக்கொண்டு தன் கையில இருந்த கங்கணத்தை கலட்டி தன்னோட கையாலேயே வீரனுக்கு அணிவிக்கிறான். அப்போ வீரன் சொல்கிறான், பிரபு நான் புறப்பட்டு வரையில் என் மனைவியை விக்ரமாதித்ய ராஜாவோட பாதுகாப்பில் விட்டுட்டு வந்தேன், அதனால் திரும்பி போய் அவளையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இந்திரனும் அனுமதி அளிக்கவும், அரசே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், என் மனைவியை என்கிட்ட ஒப்படைங்க, நான் மீண்டும் இந்திரலோகம் போகணும் அப்படின்னு சொல்கிறான் வீரன். அவனோட வார்த்தைகளை கேட்ட விக்ரமாதித்ய ராஜா என்ன பதில் சொல்றது? கவலையோட பதில் ஏதும் பேசாம உட்கார்ந்துருக்கிற விக்ரமாதித்ய ராஜாவை பார்த்து வீரன், அரசே ஏன் மௌனமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சபையில இருந்தவங்க எல்லாம் உன் மனைவி அக்னி பிரவேசம் செஞ்சிட்டான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னு தகச்சு போய் கேட்கிறான் வீரன். ஆமா, நேத்து இங்கிருந்து நீ வான வீதிக்கு போனதுக்கப்புறம் மேலுலகத்தில் நடந்த பயங்கர யுத்தத்தினோட எதிரொலியை நாங்கள்லாம் கேட்டோம். அப்போ உன்னோட கத்தி பிடிச்ச கையும் அதை தொடர்ந்து தலை வேற உடல் வேற துண்டிக்கப்பட்ட உன்னோட உடம்பு கீழே விழுந்தது. அதை பார்த்த உன் மனைவி அளவில்லாத சோகம் அடைந்தவளா, அரசன் எத்தனை முறை தடுத்தும் கேட்காம உன் உடலோட அக்னி பிரவேசம் செஞ்சிட்டான். இப்போ நீ உயிரோட வந்திருக்க, அரசன் என்ன பதில் சொல்வாரு அப்படின்னு சபையில இருக்கவங்க சொல்றாங்க. இத கேட்ட வீரன் இட்டி இட்டின்னு சிரிக்கிறான். அரசே கவலைப்படாதீங்க, பிற பெண்களை தன் சகோதரியா கருதுறதுல உங்களுக்கு இணை யாரும் இல்லை. நேத்து முன்தினம் தங்களோட சபைக்கு வந்து திரும்பி சென்ற மந்திரவாதி நான் தான். இது எல்லாம் என்னோட வேடிக்கையே அப்படின்னு சொல்றான் வீரன். என்ன, உண்மையாதான் சொல்றியா அப்படின்னு விக்ரமாதித்ய ராஜா கேக்குறாரு. ஆம் அரசே, தங்களுக்கு என்னோட திறமையை காட்டவே இந்த தந்திரத்தை கையாண்டேன் அப்படின்னு அந்த மந்திரவாதி பதில் சொல்கிறான். அப்போதான் விக்ரமாதித்ய ராஜாவோட மனசு நிம்மதியாச்சு. அந்த சமயத்தில் காவலன் ஒருத்தன் வந்து பாண்டிய மன்னன் கிட்டேருந்து கப்பம் வந்திருப்பதா அறிவிக்கிறான். பாண்டிய மன்னன் என்னென்ன அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு விக்ரமாதித்ய ராஜா கேட்குறாரு. அரசே, 8 கோடி பொன், 93 துலாம் முத்துக்கள், 50 யானைகள், 300 குதிரைகள், சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற 100 நடன மாதர்கள், இதையெல்லாம் பாண்டிய மன்னன் தங்களுக்கு கப்பமாக அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு அந்த காவலன் சொல்கிறான். அதுக்கு விக்ரமாதித்ய ராஜா, மந்திரி, இந்த பரிசுகள் எல்லாம் இந்திரஜாலம் கட்டுற இந்த வீரனுக்கு கொடுத்து விடுங்க, அப்போதான் நாம் அவனை சரிவர கௌரவிச்சதா இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம சபைக்கு வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி இருக்காங்க, ஆனால் இவனை போல திறமையுள்ளவனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு விக்ரமாதித்ய ராஜா அந்த மந்திரவாதியை புகழ்ந்து பேசுறாரு. பரிசுகளை பெற்றுக்கொண்ட மந்திரவாதியும் அரசனை வணங்கி விடை பெற்று கொள்றான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடிச்சதும் பொழுது அஸ்தமிக்குது. போஜராஜாவும் திரும்பி போயிடுறாரு. அடுத்த நாள் அடுத்தது என்ன கதை அப்படின்னு ஆவலா இருக்கா, அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்றேன்.
கேட்டதற்கு நன்றி. என்ஜாய் லிசனிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உமாவுடன் கதை நேரம். உங்களோட கமெண்ட்ஸை உமாவுடன் கதை நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நன்றி.